الحمد لله المنعوت بجميل الصفات، والصلاة والسلام على سيدنا محمد صلى الله عليه وسلم المبعوث بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره الكافرون، وعلى آله وأصحابه الذين نصبوا أنفسهم للدفاع عن بيضة الدين، أما بعد، فقد قال الله تعالى في قرآنه الكريم: قد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، ألم تعلم أن الله له ملك السماوات والأرض وما لكم من دون الله من ولي ولا نصير. சாம்ராஜ்யத்தை தங்களுடைய இன்னுயிர்களை எல்லாம் மயிர்களாக மதித்து தக்களாக பாவித்த உத்தம சஹாபாக்கள், தாபியங்கள், சபா தாபியங்கள், மேலும் கியாமத்து நாள் வரும் வரைக்கும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவின் மூலமாக இப்போதும் அறிமுகம் செய்யப்பட்டவனுடைய உன்னதமான தீனை, அதன் உண்மையான வடிவில் யார் யார் எல்லாம் எடுத்து நடப்பார்களோ அப்படிப்பட்ட அத்துணை நல்லடியார்கள் மீதிலும் அல்லாஹின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. புனிதமிக்க ஒரு தினத்திலே அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட அவனுடைய பரிவான கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தூய்மையான உள்ளங்களுடன் இழப்பிக்காக்கூடிய முயற்சியுடன் அல்லாஹின் இன்னமாம் பள்ளி வாயில் இருந்து கொண்டு இருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே, இஸ்லாமிய வாலிப நெஞ்சங்களே, ஆரம்பமாக என்னை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடியது நாயன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலாவை அனுதினமும் பயந்து, விசேஷமாக நாம் தனிமையிலே இருக்கின்ற சந்தர்ப்பங்களிலும் கூட அல்லாஹ்வினால் ஹராமாக்கப்பட்ட பாவமான காரியங்களை செய்து நாசத்தில் விழுந்து விடாமல் அவனை உண்மையான முறையில் தக்வா செய்து பயந்து பணிந்து நடந்து கொள்ளுமாறு முதற்க நடிகனுக்கும் அப்பால் உங்களுக்கும் அந்த உண்மையான தக்வாவை கொண்டு வன்மையாக வசியத் செய்து கொள்கின்றேன், நஸீஹத் என்னும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். அன்பார்ந்த மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, நாம் தற்பொழுது வீட்டிருக்கக்கூடிய காலகட்டம் எவ்வளவு பயங்கரமான காலகட்டம் என்று எங்கள் அனைவர்களுக்கும் தெரியும். பயங்கரமான சோதனையான காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, கனவான்களே, இந்த கட்டத்தில், இந்த காலகட்டத்தில் ரப்பை ரப்பாக ஏற்ற முஸ்லீம்கள் அல்லாஹ்வுக்கு மாற்றமான இணையில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய, சிறுத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மோசமான பயங்கரமான அல்லாஹ்வுடைய தஜன்னியத்தை குலுங்க வைக்கக்கூடிய, அல்லாஹ்வுடைய ரோஷத்தை கிளப்பக்கூடிய, அல்லாஹ்வுடைய கோபத்தை தூண்டக்கூடிய, எங்களை அறியாமலேயே எங்களுடைய உள்ளத்தில் இருந்து வந்து நாவால் பேசக்கூடிய ஒரு பயங்கரமான சோதனையுடைய கட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் அனைவர்களுக்கும் தெரியும், தேர்தலுடைய காலகட்டத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, உள்ளத்தில் ஆரம்பத்தில் ஒன்றை சொல்கிறேன், ஒவ்வொரு முஸ்லிமும் ரப்பை ஏற்ற ஒவ்வொரு முஃமினும் உள்ளத்தில் ஆழமாக பதிய வைக்க வேண்டிய ஒரு விடயம் இருக்கிறது. ஆட்சிக்கு சொந்தக்காரன் அது ரப்பு அல்லாஹ் மாத்திரம் தான். ஆட்சியுடைய பொறுப்பு அது அல்லாஹ்வுடைய கரத்தில் இருக்கிறது. அது எங்களுக்கு சாதகமான ஆட்சியோ பாதகமான ஆட்சியோ, நல்லவனோ கெட்டவனோ, அது கட்சி மாறுவதில் கிடையாது, தலை மாறுவதில் கிடையாது, ஆட்சி மாறுவதில் கிடையாது. அந்த மாற்றத்தை அல்ல இந்த உலகத்தில் ஒரு வஸ்துவுக்கு வைத்திருக்கிறான் என்று சொன்னால் கண்ணியமானவர்களே, அது எங்களுடைய அமல் இபாதத்தால் மாத்திரம்தான் எங்களுக்கு சாதகமான ஒரு ஆட்சியை உருவாக்கலாம் என்பது அல்லாஹ்வுடைய சுன்னத்தாக இருந்து கொண்டிருக்கிறது. அவன் வருவதால், இவன் வருவதால், அந்த கட்சி வருவதால், இந்த கட்சி வருவதால் ஆட்சியில் மாற்றத்தை அல்லாஹ் சத்தியமாக வைத்தது கிடையாது.
இதை அல்குர்ஆன் நல்லா தெளிவாக சொல்கிறான். அந்த ஆட்சியில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு எந்த கொம்பனுடைய கரத்திலையும் அல்லாஹ் கொடுத்தது கிடையாது. யார் என்ன திட்டம் தீட்டினாலும், என்ன சதி செய்தாலும், என்ன சதிமோசடி செய்தாலும், யாருக்கும் எந்த மாற்றத்தையும் உலகத்தில் கொண்டு வர முடியாது என்பது அல்லாஹ்வுடைய ஆணித்தரமான கட்டளை. என்ன சொல்கிறான்? குலில்லாஹும்ம மாலிகல் முல்க் துத்தில் முல்க மன் தஷா. நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் இப்படி துஆ செய்யுங்கள், ஆட்சியாளர்களுக்கெல்லாம் ஆட்சியாளனே, அதிபதிகளுக்கெல்லாம் அதிபதியே, மன்னாதி மன்னனே, நீ யாரை நாடுகிறாயோ அவருடைய கரத்தில் ஆட்சியை ஒப்படைப்பான் என்பது இது அல்லாஹ்வுடைய கரத்தில் இருக்கக்கூடிய ஒன்று. உலகத்தில் யார் நினைத்தாலும் எந்த மாற்றத்தையும் கொண்டு வர முடியாது என்கிறது அல்குர்ஆன். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, இதை ஆழமாக முதலில் மனதில் பதிய வைக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த ஈமானுடைய பக்குவம் இல்லாமல் தான் இன்று என்ன நடக்கிறது? கடை கடையாக, சந்தி சந்தியாக, வீதி வீதியாக, பசார் பசாராக, வீடு வீடாக, இன்னும் ஒரு மடி மேலே சொல்வதாக இருந்தால், கட்டப்பான உண்மை அல்லாஹ்வுடைய மாளிகைக்குள்ளே வைத்து குழு குழுவாக, கூட்டம் கூட்டமாக அல்லாஹ்வுக்கு புறம்பான வார்த்தைகளை இன்று சமூகம் இஸ்லாமியர்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஈமானுடைய பாடத்தை கற்பித்து தந்தார்கள். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் மாணவி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டது கேட்க சொன்ன துஆ என்ன? அல்லாஹும்ம லா மானிஅ லிமா கொய்த். நபியே, நீங்க இப்படி கேளுங்க, யா அல்லாஹ், நீ யாருக்காவது ஒன்றை கொடுக்க நாடினால், நீ யாருக்காவது எதையாவது கொடுக்க நாடினால், அது சொத்து செல்வமாக இருக்கலாம், பட்டம் பதவியாக இருக்கலாம், அறிவு ஞானமாக இருக்கலாம், அரசியல் ஆட்சி அதிகாரமாக இருக்கலாம், எதுவாக இருக்கட்டுமே, அல்லாஹ் ஒருத்தரை நாடிவிட்டால், ஒன்றை நாடிவிட்டால், அதை தடுப்பதற்கு உலகத்தில் கொடுப்பதற்கு யாரும் கிடையாது, அதை தடுப்பதற்கு யாரும் கிடையாது. அல்லாஹ் ஒன்றை நாடினால் அதை தடை செய்ய யாராலும் முடியாது. முழு உலகமே சேரட்டுமே கண்ணியமானவர்களே, யாராலும் தடுக்க முடியாது என்று கேளுங்க நபி என்று அல்லாஹ் சொல்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய பாடம், கண்ணியமானவர்கள் நாட்டுடைய அரசன் அல்ல, உலகத்தை ஆண்ட அரசன். உங்களோ பெற்ற தகப்பன் கூட கைவிட்டார், நேற்றை வைத்தார்கள் அந்த காலத்தில் நெருப்பில் எறிவதற்காக வேண்டி. இவருடைய வாப்பா ஆசர் அவர் கூட நேற்றை வைத்தான் தன்னுடைய மகளை நெருப்பில் எறிவதற்கு. முழு உலகமும் கைவிட்டது, பெற்ற தகப்பன் கைவிட்டார். என்ன நடந்தது கண்ணியமானவர்களே? நெருப்பில் எரியும் போது நும்ரூத் ஒரு வார்த்தை பாவித்தான், இதற்கு பின்னால் ரப்பு அல்லாஹ் என்று ஒருத்தன் இருக்கிறான் என்று சொல்லி என்னுடைய ஆட்சிக்கு கீழ ஒரு கொசு கூட வரக்கூடாது என்றுதான் அறிந்தான். அல்லாஹ் என்ன எடுத்தான் கண்ணியமானவர்களே? எந்த வார்த்தையை அல்லாஹ் அவன் பாவித்தானோ அதே நொண்டி கொசுவ மூக்கினுள் அழித்து அவனுடைய அழிவை உண்டாக்கினான் ரப்பு அல்லாஹ். இதுதான் ஈமானுடைய பாடம். யாருக்காவது எதையாவது கொடுக்க ஆரம்பித்தால் அதை தடை செய்வதற்கு உலகமே சேர்ந்தாலும் முடியாது. அல்லாஹ் தடுக்க நாடிவிட்டால், அல்லாஹ் ஒன்றை தடுக்க நாடிவிட்டால் அதை கொடுப்பதற்கு உலகத்தில் யாரும் கிடையாது. இந்த துஆவை கேளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏவி அவர்கள் எங்களுக்கு ஈமானுடைய பாடத்தை கற்பித்து தந்தார்கள். கண்ணியத்துக்குரிய மேலான பெரியோர்களே, சகோதரர்களே, என்ன சொல்ல வருகிறோம் என்றால், ஆட்சிக்கு பொறுப்பு அது ரப்புல் ஆலமீன் மாத்திரம்தான். அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை சொன்னார்கள். அஹ்மத் முஸ்னத் பஸ்ஸார் போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சஹீஹான ஹதீஸ், ஆச்சரியமான ஹதீஸ். இதற்கு முன்னால் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்களோ தெரியாத கண்ணியமானவர்களே, ஹுதைபத்துல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத் செய்கிறார்கள், அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடக்கம் கயாமத்து நாளில் வரும் வரைக்கும் நடைபெறக்கூடிய ஆட்சி அதிகாரங்களை ஐந்தாக பிரித்தார்கள், ஐந்தாக பிரித்தார்கள். அதுல முதலாவது கண்ணியமானவர்களே, இன்ன அவ்வல தீனிக்கும் நுபுவத்து வ ரஹ்மா. முதலாவது கட்டம் நுபுவத்துடைய ஆட்சி, ரசூலுல்லாஹ்வுடைய ஆட்சி, இது முதலாவது கட்டம். وَتَكُونَ فِيكُمْ مَا شَاءَ اللَّهُ أَنْ تَكُونَ ثُمَّ يَرْفَعُهَا اللَّهُ جَلَّ جَلَالَهُ.
முதலாவது நபுவத்துடைய ஆட்சி, இது அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடத்திய ஆட்சி. இது போன்ற ஆட்சி கியாமத்தினால் வரைக்கும் இதுக்கு பின்னால் வர முடியாது, வரவும் மாட்டாது. சொல்லிவிட்டு சொன்னார்கள், அல்லாஹ் எவ்வளவு காலம் நாடுகிறானோ அது வரைக்கும் இதை நடத்தாட்டுவான், அதற்கு பின்னால் அந்த ஆட்சியை எல்லாம் கலட்டி எடுப்பான். ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இது முதலாவது. இரண்டாவதாக சொன்னார்கள், சும்மா தகூனு கிலாஃபாலா மின் ஹாஜின் நுபுவா. இரண்டாவது ஆட்சி முறை கிலாஃபத்துடைய ஆட்சி முறை. அல் கிலாஃபத்து பஅதி ஸலாதூன் சொன்னார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் கிலாஃபத்துடைய ஆட்சி நடக்கும். உலகத்தில் 30 வருடங்கள் கிலாஃபத்துடைய ஆட்சி நடக்கும் என்று நடப்பதற்கு முன்னால் சொன்னார்கள் மாநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
நடந்தது கிலாஃபத்துடைய ஆட்சி. ரெண்டு கட்டம் முடிந்து விட்டது. மூன்றாவதாக சொன்னார், ஹதீஸை வாசிக்கவில்லை கண்ணியமாக, நீண்ட ஹதீஸ் நேரம் நேரம் கொடுக்காது என்றதற்கு நான் விஷயத்தை சொல்கிறேன். முழுக்கே ஆகும் மன்னராட்சி கிலாஃபத் நுபுவத்துடைய சாயலில், நபியுடைய பட்டசாலையில் படித்தார்கள், அதனால் கிலாஃபத்துடைய ஆட்சி நுபுவத்துடைய சாயலில் நடந்தது. முழுக்கே ஆள் என்று சொல்லக்கூடிய இந்த ஆட்சி அதிகாரம் கிலாஃபத்துடைய சாயலில் வந்தது. கண்ணியமானவர்களே, கிதாபுகளில் எழுதுகிறார்கள், கிட்டத்தட்ட இந்த முழுக்கே ஆள் என்று சொல்லக்கூடிய இந்த மன்னராட்சி, இந்த இஸ்லாமிய ஆட்சி இந்த பூலோகத்தில் 13.5 நூற்றாண்டுகள் நடந்திருக்கிறது. 13.5 நூற்றாண்டுகள். இது மூணாவது. நானாவது என்றை சொன்னார்கள், முழுக்கே ஜபரூத்தி கொடுங்கோளாட்சி நடக்கும். கொடுங்கோளாட்சி உலகத்தில் நடக்கும். கண்ணியமானவர்களே, நான் நாட்டை வைத்து பேசவில்லை, உலகளாவிய ரீதியில் பேசுகிறேன். இன்று இஸ்லாமிய நாடுகள் பறிக்கப்படுகிறது, இஸ்லாமிய நாடுகள் அபகரிக்கப்படுகிறது, இஸ்லாமியர்களுடைய சொத்துக்கள் பறிக்கப்படுகின்றன, சூறையாடப்படுகிறது, தீக்கிரையாக்கப்படுகிறது, இஸ்லாமிய உடைமைகள் பறிக்கப்படுகின்றன, இஸ்லாமியர்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்றன, இஸ்லாமியர்களுடைய பொருளாதாரம் பறிக்கப்படுகின்றது, இஸ்லாமியர்களுடைய நாடுகள் பறிக்கப்படுகின்றன. இவை அனைத்தும் கண்ணியமானவர்களே, அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது. கொடுங்கோல் ஆட்சி நடக்கும் உலகத்தில். இது நாலாவது கட்டம். இந்த கட்டத்தை தான் நானும் நீங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, என்ன சொல்ல வருகிறேன் என்றால், கியாமத் நெருங்கிவிட்டது. இதற்கு பின்னால் உண்மையான ஒரு தலைவர் முஸ்லிம்களுக்கு வேண்டும் என்று சொன்னால் அது இமாம் மஹ்தியாகத்தான் இருக்கும். நாலாவது கட்டம். ஐந்தாவது சொன்னார்கள், திரும்ப இமாம் மஹ்தியில் இருந்து அலா மின் ஹாஜில் கிலாஃபா, கிலாஃபத்துடைய சாயலில் திரும்ப இமாம் மஹ்தியில் இருந்து கிலாஃபத்துடைய ஆட்சி உருவாகும். இந்த 5 ஆட்சி அதிகாரம் இந்த மண்ணில் சத்தியமாக நடக்கும். 3 முடிந்து விட்டது. 4வது கட்டத்தில் நானும் நீங்களும் இருக்கிறோம். கண்ணியமானவர்களே, நுபுவத்துடைய ஆட்சி 10 வருடங்கள். ஹிஜ்ரி 1 ஹிஜ்ரி 11 வரைக்கும் நுபுவத்துடைய ஆட்சி. ஹிஜ்ரி 11 ஹிஜ்ரி 41 வரைக்கும் கிலாஃபத்துடைய ஆட்சி. அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு கிட்டத்தட்ட 2.5 வருடங்கள் ஆட்சி செய்தார்கள். உமர் இப்னு கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு கிட்டத்தட்ட 10 வருடங்களும் 6 மாதங்களும் ஆட்சி செய்தார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரழியல்லாஹு அன்ஹு சுமார் 12 வருடங்கள் கிலாஃபத்துடைய ஆட்சி செய்தார்கள். அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு அன்ஹு சுமார் 4 வருடங்களும் சில மாதங்களும் கிலாஃபத்துடைய ஆட்சி நடத்தினார்கள். ஹசன் ரழியல்லாஹு அன்ஹு சில மாதங்கள் கிலாஃபத்துடைய ஆட்சி நடத்தி 30 வருஷத்தை பூர்த்தியாக்கினார்கள். முடிந்துவிட்டது. 3வது, முல்கே ஆல் கிலாஃபத்துடைய சாயலில் நடந்த ஆட்சி. கண்ணியமானவர்களே, 4 பரம்பரைகள் ஆட்சி செய்தன. உமவியாக்கள், அப்பாசியாக்கள், உஸ்மானிகள், துருக்கிகள், இந்த 4 பரம்பரையும் சுமார் 13.5 நூற்றாண்டுகள் இந்த மண்ணை ஆண்டிருக்கிறார்கள். ஒரே தலைமைத்துவத்தின் கீழ், ஒரே கொடிக்கு கீழ், லா இலாஹ இல்லல்லாஹ், முஹம்மது ரசூலுல்லா என்ற ஒரே கொடிக்கு கீழ் ஒரே தலைமைத்துவத்தில் இஸ்லாமிய ஆட்சி இந்த மண்ணில் நடைபெற்றிருக்கிறது. சுமார் 97 கலீஃபாக்கள் இந்த மன்னர்கள் இந்த உலகத்தை ஆண்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, ஹிஜ்ரி 41 ஹிஜ்ரி 132 வரைக்கும் உமவியாக்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். ஹிஜ்ரி 132 923 வரைக்கும் அப்பாசியங்கள் இந்த மண்ணை ஆண்டிருக்கிறார்கள். 923 உஸ்மானிகள், துருக்கிகள், ஐரோப்பா, இந்த ஆசியா முழுக்க ஆட்சி நடத்திருக்கிறார்கள் சுமார் 600 வருடங்கள். இதுதான் 13.5 முழுக்கே ஆள். இந்த ஆட்சி எப்ப பறிக்கப்பட்டது தெரியுமா? இந்த சினாபத் இந்த மன்னராட்சி 3வது கட்டம் ரசூலுல்லா வர்ணித்தங்களை முழுக்கே ஆள் சினாபத்துடைய சாயலில் இஸ்லாமிய ஆட்சி நடக்கும் என்று வர்ணித்தார்களே ஹதீஸில். எப்ப பறிக்கப்பட்டது தெரியுமா? 1923 மார்ச் மாதம் 24 முஸ்தபா கமால் பாஷா என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்சியாளரிடத்திலிருந்துதான் இந்த இஸ்லாமிய ஆட்சி பறிக்கப்பட்டது. துன்யாவை காட்டி மயக்கி பறித்தார்கள், யுத்தம் செய்து பறிக்கவில்லை. கண்ணியமானவர்களே, யுத்தம் செய்து பறிக்கவில்லை. இப்ப நினைத்திருந்தால் நினைத்து பார்க்க முடியாது. ஏனென்றால் மக்களிடத்தில் ஈமான் இருந்தது. இவனிடத்தில் மயக்கையும் துன்யாவை காட்டி ஆட்சியை வாங்கி எடுத்தார்கள். 1923 இந்த 4வது கொடுங்கோல் ஆட்சி என்ற ஆட்சி அதிகாரம் உருவாகியது. கண்ணியமானவர்களே, இன்னும் எவ்வளவு நாளைக்கு நிலைத்திருக்கும் என்பது தெரியாது. எனவே கண்ணியமானவர்களே, இதுதான் உலகத்துடைய நிலைமை. சொன்னதமானது செல்லல் அவரைவர் செல்ல அரபிகள் ஒரு பழமொழி சொல்வார்கள், கண்ணியமானவர்களே, உங்களுடைய அமல்கள் தான் உங்களுடைய ஆட்சியாளர்கள். நீங்கள் நல்லது செய்தால் நல்லவர்கள் கிடைப்பார்கள், நீங்கள் தீயது செய்தால் குர்ஆன் ஹதீஸை முதுகுக்கு பின்னால் தூக்கி போட்டால் இது சயின்டிஸ்ட் யுகம், இது இன்டர்நெட் யுகம், இது கம்ப்யூட்டர் யுகம். அது பாலைவன மண்ணுக்குத்தான் சரி. இந்த காலத்தில் உலகம் எப்படி நடை போடுகிறதோ அந்த அமைப்புல தான் நாங்கள் நடை போடணும் என்று குர்ஆனை ஹதீஸை யார் முதுகுக்கு பின்னால் தூக்கி போடுவார்களோ அவர்களுக்கு வரக்கூடிய ஆட்சியாளர்களும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். கண்ணியமானவர்களே, கொடுங்கோளார்கள் இருப்பார்கள் என்பது அல்லாஹ்வுடைய சுன்னத். ஹதீஸே குதுசியில் அல்லாஹ் தெளிவாக சொல்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, ஆட்சியில் மாற்றம் வருவது, எங்களுக்கு சாதகமான ஆட்சி கிடைப்பது, நாங்கள் ஆர்ப்பாட்டம் செய்வதில் அல்ல, எதிர்ப்பு தெரிவிக்கிறதல்ல, இலக்கியம் போடுவதில் இல்லை. கண்ணியமானவர்களே, எங்களை மாற்றுவதில் அல்லாஹ் வைத்திருக்கிறான். ரப்பின் பக்கம் திசை திரும்புவதில் அந்த மாற்றத்தை வைத்திருக்கிறான். அதற்கு மாற்றமான வேற எந்த நடவடிக்கை எடுத்தாலும் எதிலையும் அல்லாஹ் சத்தியமாக மாற்றத்தை வைத்தது கிடையாது. அப்படி அல்லாஹ் ஹதீஸை குதுசியில் சொல்லவும் இல்லை. கண்ணியமானவர்களே, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு உலகத்தை 12 கிலாபத்துடைய ஆட்சி செய்தார்கள். 12 6 நீதமாக செழிப்பாக நீதமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் சண்டை சச்சரவில்லாமல் நேர்மையாக ஆட்சி நடைபெற்றது. 6 பூர்த்தியானதற்கு பின்னால் மதீனாவுக்கு பக்கத்தில் பிக்ரே அரீஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு கிணத்து கட்டு இருக்கிறது. அந்த கிணத்து கட்டின் மேலே ஏறி உட்கார்ந்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கரத்தில் இருந்த மோதிரம் ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்கும் போது அவர்களுடைய கரத்தில் இருந்தது. அதற்கு பின்னால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கரத்துக்கு வந்தது. அதற்கு பின்னால் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கரத்துக்கு வந்தது. அதற்கு பின்னால் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கரத்துக்கு வந்தது. ஆறு வருடத்துக்கு பின்னால் அந்த கிணத்து கட்டில் இருந்து அந்த மோதிரத்தை கலட்டி கலட்டி மாட்டிக் கொண்டிருந்தார்கள். தொப்பென்று மோதிரம் கிணற்றுக்குள்ளே விழுந்து விட்டது. துடித்து போனார்கள், பதறி போனார்கள். சஹாபாக்களை அழைத்து கிணறை இறைத்தார்கள். ஒரு விடுத்தம், ரெண்டு விடுத்தம், மூன்று விடுத்தங்கள் சம்பூர்ணமாக கிணறு இறைக்கப்பட்டது. மோதிரத்தை காணவில்லை. வரலாற்றுடைய ஆசிரியர்கள் எழுதுகிறார்கள், முஹத்திசிங்கள் எழுதுகிறார்கள், முஅர்ரிகள் எழுதுகிறார்கள், எப்பொழுது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கரத்தில் இருந்த அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மோதிரம் தொலைந்ததோ அன்றைக்குத்தான் அவர்களுடைய ஆட்சியில் குழப்பம் ஏற்பட்டது, பிரச்சனை ஏற்பட்டது. அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மோதிரத்தை தொலைத்தது. ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய இன்னுயிரை பறிகொடுக்க வேண்டிய கெதிக்கு தள்ளப்பட்டார்கள். கண்ணியமானவர்களே, உள்ளத்தில் கை வைத்து சிந்தித்து பாருங்கள். வேண்டுமென்றே தொலைக்கவில்லை, தற்செயலாக காணாமல் போனது. ரசூலுல்லாஹ்வுடைய முழு வாழ்க்கையும் அல்ல, முழு குர்ஆன் ஹதீஸும் அல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய உடம்பில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி கை, அந்த கையில் இருக்கக்கூடிய ஐந்து விரல்கள்ல ஒரு விரலுக்கு மாட்டக்கூடிய மோதிரத்தை தொலைத்ததன் காரணமாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய இன்னுயிரை பறிகொடுக்க வேண்டிய செதிக்கு தள்ளப்பட்டார்கள். என்றால் முழு சுன்னாக்களையும் குழி தோண்டி புதைத்துக் கொண்டிருக்கிற நாம், விதண்டாவாதம் பேசி திரிகின்ற நாம், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாக்களை கேவலமாக பேசுகின்ற நாம், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாக்களை கேவலமாக கருதுகின்ற நாம், கண்ணியமானவர்களே, எப்படி நல்லாட்சி எதிர்பார்ப்பது, எப்படி சமூகத்தில் தலை தூக்கி வாழ்வது, எப்படி சமுதாயத்தில் தலை நிமிர்ந்து வாழ்வது? ஒரே ஒரு சுன்னத், சாதாரண ஒரு மோதிரத்தை தொலைத்ததின் காரணமாக ஆட்சியில் இருக்கக்கூடியவருக்கே அது ஆபத்தாக மாறிவிட்டது என்றால், ஆட்சிக்கு கீழ் இருக்கக்கூடிய நாம் சுன்னத்தோட விளையாடினால், மார்க்கத்தோட விளையாடினால், குர்ஆன் ஹதீஸில் கையை வைத்தால் எப்படி கண்ணியமானவர்களை நிம்மதியான ஆட்சி எதிர்பார்ப்பது? இதேதான் ஆரம்பத்தில் சொன்னோம், அக்மாலுக்கும் உம்மாலுக்கும், உங்களுடைய அமல்கள் தான் உங்களுடைய ஆட்சியாளர்கள். ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் மிக கொடுங்கோலான ஆட்சியாளன், எத்தனையோ சஹாபாக்களை கொண்டு குவித்தவன், எத்தனையோ உலமாக்களை பரிதாபமாக தவிக்க தவிக்க கொலை செய்தவன். இவருடைய சரித்திரத்தில் ஒரு சம்பவத்தை பதிவு செய்கிறார்கள். காட்டுக்கு ஒரு நாள் வேட்டைக்கு போனான் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப், காட்டை நோக்கி வேட்டைக்கு போனான். இவன் வேட்டைக்கு போய் வழி தவறி நெடுதூரம் சென்று விட்டான். நடுக்காட்டில் வனாந்தரத்தில் அகப்பட்டுக் கொண்டு விட்டான். இவனுக்கு தண்ணீர் தாகம் மிகைக்கிறது, தண்ணீர் தாகம் மிகைக்கிறது. தேடி பார்க்கிறான், தண்ணீர் கிடைக்குமா என்று கொஞ்ச நேரம் முன்னேறி சொல்கிறான். ஆச்சரியம், அந்த நடு வனாந்தரத்தில் ஒரு ஓலை குடிசை இருக்கிறது. இவனுக்கு வந்தது மகிழ்ச்சி, சந்தோஷம். அவசரமாக பைத்து வாசலுக்கு முன்னால் நின்று, அம்மா தண்ணீர் தாகமாக இருக்கிறது, கொஞ்சம் தண்ணீர் இருந்தால் தாருங்களேன் என்று தண்ணீர் கேட்டான். அந்த வீட்டில் ஒரு தாயும் ஒரு பச்சிளம் குழந்தையும் இருந்தது, பச்சிளம் குழந்தையும் இருந்தது. அந்த தாய் என்ன செய்கிறாள், வந்திருப்பது ஜனாதிபதி என்று தெரியாது, நாட்டு அரசன் என்று தெரியாது, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் என்பது தெரியாது. அந்த தாய் என்ன செய்கிறாள், அவளிடத்தில் இருந்தது சிரட்டை மாத்திரம்தான். அவள் ஒரு சிரட்டையில் இந்த பச்சிளம் குழந்தையிடத்தில் தண்ணீர் கொடுத்து அனுப்புகிறாள். அந்த குழந்தையோ அடுக்கப்படிந்த ஆடையுடன், மூச்சை உடுப்புடன், மூக்கை வடித்தவனாக அசிங்கமான தோற்றத்தில் அந்த சிரட்டையில் தண்ணீரை கொண்டு வந்து கொடுக்கிறாள். ரோஷம் வருகிறது ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப்புக்கு. நான் ஆட்சி அரசன், நான் ஆட்சி ஆள்பவன், ஒரு அரசனை இப்படியா கண்ணியப்படுத்துவது, ஒரு அரசனை இப்படியா மதிப்பது, என்னை கேவலப்படுத்துகிறாள், அவமதிக்கிறாள் என்று சொல்லி உரையில் இருந்த வாளை எடுத்தான். கண்ணியமானவர்களே, ஓங்கி ஒரு வீசு, அந்த பச்சிளம் குழந்தையுடைய தலை ரெண்டு துண்டாக போடும். இவன் தான் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப், கொடுங்கோலன். ஆனால் அந்த தாயுடைய வாயிலிருந்து ஒரு பதுவா வந்தது. சுபஹானல்லாஹ், கிதாப்ல எழுதுகிறார்கள், ஆச்சரியமான பதுவா. மகா கல்லா கமா மகா கல்லா பீனிஸ்மில் குர்ஆன், ஆச்சரியமான ஒரு பதுவா. என்ன பதுவா செய்தால், முதல் 15 ஜுசுரில் கல்லா என்ற வார்த்தையை அல்லாஹ் பாவித்தது கிடையாது. ஹாஃபிழ்மார்கள் இடத்தில் கேட்டு பாருங்கள், குர்ஆனை மனனம் செய்த ஹுஃபால்களிடம் கேட்டுப்பார்கள், முதல் 15 ஜுசுரில் கல்லா என்ற வார்த்தை கிடையாது. அந்த தாய் எப்படி பதுவா செய்தால் தெரியுமா, யாரெல்லாம் முதல் 15 ஜுசுரில் கல்லா என்ற வார்த்தையை எப்படி இல்லாமலாக்கினாயோ அதே போன்று இந்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபை அழித்து நாசமாக்குவாயாக. அதே அவனுக்கு சாவு மணியாக மாறியது. பதுவா வந்தது, இவன் தான் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப். இவருடைய ஆட்சி காலத்தில் மக்கள் இவனை ஏச பேச ஆரம்பித்தார்கள். கொலைகாரன், கொள்ளைக்காரன், அநியாயக்காரன், அடுத்தவனுடைய சொத்துக்களை சுரண்டக்கூடியவன், அநியாயமாக படுகொலை செய்யக்கூடியவன் என்றெல்லாம் மக்கள் பேச ஆரம்பித்தார்கள். அந்த காலத்தில் மிகப்பெரிய ஒரு இமாம் இருந்தார், மகான் ஒரு வழி இருந்தார், அல்லாஹ்வுடைய இறைநேசர். ஒரு கூட்டம் அவர்களை நாடி சென்றது. அவர்களிடத்தில் இவனுடைய தொழில்களை பற்றி சொன்னார்கள். இந்த மகான் சொன்னார், ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் அல்ல, ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் அல்ல, காட்டில் இருக்கக்கூடிய சிங்கம், புலி, கரடி போன்ற கொடூரமான மிருகங்கள் வந்து உங்களை ஆட்சி செய்யாமல் இருப்பதை பார்த்து ஆச்சரியம் அடைகிறேன். பெரியவர் என்ன பேச்சு பேசுகிறீர்கள், என்ன பேச்சு பேசுகிறீர்கள், வேறு என்ன சொல்ல, உங்களுடைய நடத்தையை எடுத்து பாருங்கள், இபாதத்துடைய செக்ஷனை சீர் நோக்கி பாருங்கள், அகலாக்குடைய சைடை நீங்கள் எடுத்து பாருங்கள், பண்பாட்டை எடுத்து பாருங்கள், ஹராத்தில் இருந்து கவிழ்ந்து கொள்கின்ற முறையை எடுத்து பாருங்கள், உள்ள அனாச்சாரம் எல்லாம் நடக்கிறது, பாவங்கள் எல்லாம் நடக்கிறது, அல்லாஹ்வுடைய கடமைகள் உபாசீனம் செய்யப்படுகிறது, அப்படி இருந்தும் உங்களுக்கு நல்லாட்சி கேட்கிறதா? ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃப் அல்ல, காட்டில் இருக்கக்கூடிய மிருகங்கள் வந்து ஆட்சி செய்யாமல் இருப்பதை பார்த்து நான் ஆச்சரியம் அடைகிறேன் என்று சொன்னார்கள். அஹ்மாலுக்கும் உம்மாலுக்கும், உங்களுடைய அமல்கள் தான் உங்களுடைய ஆட்சியாளர்கள். கண்ணியமானவர்களே, தாத்தார்களுடைய சரித்திரம், தாத்தார்களுடைய சரித்திரம், அந்தந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை எடுத்து சொன்னால்தான் எங்களை காலத்துக்கு நாங்கள் எப்படி நடக்கணும் என்ற விளக்கம் தெரியும். உலகத்தில் இதற்கு முன்னால் இது போன்ற ஒரு புரட்சி நடக்காத, கயாமத்து வரைக்கும் இது போன்ற நடக்க கூடாத பயங்கரமான புரட்சி. ஒரே நாளில், ஒரே நாளில் 15 லட்சம் முஸ்லீம்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். இமாம் புகாரி பிறந்த புகாராவில் மாத்திரம் 7 லட்சம் முஸ்லீம்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். என்ன காரணம், என்ன நடந்தது? ஒரு பெண் வருவாள், வாலிப பெண் வருவாள், 100 வாலிபர்களை நிப்பாட்டுவாள், தேடி பார்ப்பாள், பக்கத்தில் ஆயுதம் இருக்காது, நான் அவரை குனிய வைப்பார்கள், 100 வாலிபர்களையும் குனிய வைப்பாள், வீட்டுக்கு போய் ஆயுதத்தை எடுத்து வரைக்கும் குனிந்த தலை உயரக்கூடாது என்ற ஒரு கட்டளை இட்டுவிட்டு போவார். அதில் ஒரு வாலிபருக்காவது சரி தலையை தூக்க தைரியம் புறக்கல்ல. வீட்டுக்கு போய் ஆயுதத்தை எடுத்து வந்து 100 வாலிபர்களுடைய கழுத்தையும் வெட்டின கட்டம் தாத்தார்களுடைய கட்டம். பக்தாதில் ஒரு லைப்ரரி இருந்தது, முஸ்லீம்களுடைய லைப்ரரி. கண்ணியமானவர்களே, அந்த பிராத் நதி என்று நினைக்கிறேன், 6 மாத காலம் அந்த லைப்ரரியில் இருந்த கிதாபுகளின் மூலமாக அந்த ஆத்துக்கு பாலம் போட்டார்கள் தாத்தாரிகள். 6 மாதம் கருப்பு நிறத்தில் அந்த தண்ணீர் ஓடியது, அரைவாசி அறிவு போய்விட்டது. என்ன காரணம், தாத்தாரிகளுக்கு ஒரு தலைவன் இருந்தால் ஜங்கீஸ் கான். இவன் முஸ்லீம்களுடைய வியாபாரத்தை புத்தகத்தில் படித்திருந்தான். எவ்வளவு நேர்மையானவர்கள், உண்மையானவர்கள், மோசடி செய்யாதவர்கள், ஏமாற்றாதவர்கள், பொய் சொல்லாதவர்கள். சஹாபாக்களின் மூலமாகத்தான் சைனாவில் இஸ்லாம் பரவியது. சஹாபி வியாபாரிகளின் மூலமாக, வியாபாரிகளின் மூலமாகத்தான் இஸ்லாமத்தை அவர்கள் ஆதிக்கம் கொண்டார்கள். அப்படி நேர்மையானவர்கள் என்பதை புத்தகத்தில் படித்திருந்தார்கள். இவன் என்ன செய்தார், 450 தலை சிறந்த மாணிக்கக்கல் ஜம் பிசினஸ் மேன், மாணிக்கக்கல் வியாபாரிகள் தலை சிறந்த 450 பேரை புரட்டி விலை மதிப்பட்ட கோடிக்கணக்கான பெருமதியான மாணிக்க கற்களை கொடுத்து முஸ்லீம்களுடைய தேசத்துக்கு அனுப்பினார் வியாபாரம் செய்வதற்காக. 450 பேரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இன்பமாக முஸ்லீம்களுடைய போர்டருக்கு வந்து, நாங்கள் இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் இதற்கு பின்னால நல்லொரு லாபத்தை ஈட்டலாம், நல்லொரு வியாபாரத்தை பண்ணலாம் என்ற சந்தோஷத்தோடு காலடி எடுத்து வைக்கிறார்கள். அந்த கட்டத்தில் முஸ்லீம்களுடைய தலைவன் இருந்தான் அஹ்மது ஷா ஹான் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆட்சியாளர். இவன் என்ன செய்தான் தெரியுமா? 450 பேரையும் கைது செய்தான், 450 பேரையும் சிறையில் அடைத்தான். 450 பேரிடத்திலும் இருந்த அந்த பெருமதியான கற்களை இவன் கொள்ளையடித்தான். அது மாத்திரமா கண்ணியமானவர்களே, விட்டு விட்டானா? கிடையாது. 450 பேரையும் படுகொலை செய்தார், படுகொலை செய்தார். இந்த செய்தி காட்டுத்தீ போன்று ஜங்கீஸ் கான் தாத்தார்களுடைய தலைவனுக்கு செய்தி எட்டுகிறது. அவன் அவனுடைய படையை ஒன்று திரட்டினான், அவனுடைய மக்களை ஒன்று திரட்டினான், ஒரு மைதானத்தில் ஒன்று சேர்ந்து. அவன் செய்த முதல் வேலை என்ன தெரியுமா? வானத்தின் பக்கம் கையை உயர்த்தினான், வானத்தின் பக்கம் கையை உயர்த்தினான். முஸ்லீம்கள் ஏற்றிருக்கக்கூடிய ரப்பு அல்லாவே, உன்னுடைய முஸ்லீம்களை நம்பி எங்களுடைய தலை சிறந்த வியாபாரிகளை அனுப்பினோம், உன்னை ஏற்றவர்கள் மோசடி செய்து விட்டார்கள், அநியாயம் இழைத்து விட்டார்கள், ஏமாற்றி விட்டார்கள், போதா குறைக்கு எங்களுடைய நாட்டு மக்களை படுகொலை செய்து விட்டார்கள். இதோ ரப்பே, நாம் பழிக்கு பழி வாங்கப் போகிறோம், பழி தீர்க்கப் போகிறோம், அநியாயமாக அநீதி இழைக்கப்பட்டவர்கள், எனவே நீதான் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற துவாவோடு தான் காலடி எடுத்து வைத்தார்கள். கண்ணியமானவர்களே, இதைத்தான் ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அநீதி இழைக்கப்பட்டவனுடைய பதுவாவை பயந்து கொள்ளுங்கள், அவன் காபிராக இருந்தாலும் சரி. என்ன நடந்தது? இதனுடைய ரிசல்ட் என்ன நடந்தது? ஒரே நாளில் 15 லட்சம் முஸ்லிம்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள். எது காரணம் கண்ணியமானவர்களே? ஆட்சியாளர்களா, அரசியல்வாதிகளா, அரசாங்கமா? கிடையாது. எங்களுடைய மோசமான பாவம், கெட்ட நடத்தை, துர்நடத்தை, மோசமான பண்பு கண்ணியமானவர்களே, லட்சக்கணக்கான உயிர்களை காவு கொண்டது. இதைத்தான் சொல்வார்கள், மாலுக்கும் உம்மாலுக்கும், உங்களுடைய அமல்கள் தான் உங்களுடைய ஆட்சியாளர்கள். மியான்மரை எடுத்துக்கொள்ளுங்கள், எப்படிப்பட்ட நாடு யாருக்கு தெரியும்? 350 வருடம் இஸ்லாமிய ஆட்சி நடந்த நாடு. லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கலிமா சொல்லி பணம் அச்சடிக்கப்பட்ட ஒரு நாடு உலகத்தில் இருக்கும் என்றால் அது மியான்மர். என்ன நடந்தது? 1961 அபுல் ஹசன் அலி அன்னதவி ரஹ்மத்துல்லா, லக்னோவில் இந்தியாவில் வாழ்ந்தவர்கள், அரபித்துவத்தில் அவர்களை போன்று பாண்டித்யம் பெற்றவர்கள் உலகத்தில் கிடையாது. அல் புர்கான் என்று வெளியாகிறது மக்காவில், சவுதியில் ஒரு மெகசின், அதுல செயலாளராக இருந்தவர் ஒரு அஜமி. கண்ணியமானவர்களே, இவர்கள் மியான்மருக்கு 1961 போய் வந்து லக்னோவில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாநாட்டை நடத்தினார்கள். அதில் குறிப்பாக மியான்மர் மக்களை ஒன்று சேர்த்தார்கள். சொன்னார்கள், நீங்கள் உடனடியாக மியான்மருக்கு செல்லுங்கள், இஸ்லாத்தை பரப்புங்கள், அமல் இபாதத்துகளை தூண்டுங்கள், உங்களுடைய வீடுகளை மஸ்ஜிதுகளாக மாற்றுங்கள், அல்லாஹ்வுடைய தக்வாவை ஏற்படுத்துங்கள். அப்படி செய்யவில்லை என்றால் ஒரு நாளைக்கு நீங்கள் மியான்மரை விட்டு துரத்தி அடிக்கப்படுவீர்கள் என்றார்கள். 1961 கண்ணியமானவர்களே, என்ன நடக்கிறது இன்றைக்கு? பதுவாவுக்கு மேல பதுவா செய்கிறோம், குனூத்துகளுக்கு மேல குனூத் தவறு என்று சொல்லவில்லை. அடித்தளத்தை பாருங்கள், ஆணிவேரை பாருங்கள், இபாதத்தில் மோசம், மார்க்கத்தில் ஜீரோ, தக்வாவில் பூஜ்யம். இனி எங்க கண்ணியமானவர்களை நிம்மதி எதிர்பார்ப்பது? எனவே தான் சொல்கிறோம், அமாலுக்கும் உம்மாளுக்கும் உங்களுடைய அமல்கள் தான் உங்களுடைய ஆட்சியாளர்கள். எனவே கண்ணியமானவர்களே, இந்த சட்டத்தில் தேர்தலை பற்றி பேசுவதல்ல, எங்களுடைய அமல்களை பற்றி பேச வேண்டும். எங்கள் அந்த மாற்றத்தில் தான் ஆச்சரிய மாற்றத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறார். ஹதீஸை புதுசி சொல்லி முடித்துக் கொள்கிறேன் கண்ணியமானவர்களே. அஹ்மத் தபரானி போன்ற கிரந்தங்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஹதீஸை புதுசி அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ் சொல்கிறான் கண்ணியமானவர்களே, நான் தான் ரப்பு அல்லாஹ், இந்த உலகத்தில் இந்த அந்த சராசரத்தில் என்னை தவிர ரப்பு கிடையாது, என்னை தவிர அல்லாஹ் ஒருத்தன் கிடையாது. அனமாலிக்குள் முழு, நான் அரசர்களுக்கெல்லாம் அரசன், மன்னர்களுக்கெல்லாம் மன்னன், அதிபதிகளுக்கெல்லாம் அதிபதி, மன்னாதி மன்னன் நான் தான். குழுவுள் முழுக்கு தீயதி, நாட்டுடைய அல்ல, பக்கத்து நாட்டுடைய அல்ல, எங்களுடைய ஆசியா கண்டத்தில் அல்ல. எந்த நாடுகள் எல்லாம் வல்லரசு என்று கொடி கட்டி பறக்கிறதோ, உலகத்தில் எத்தனை நாடுகள் இருக்கிறதோ, எத்தனை அரசியல்வாதிகள் இருக்கிறார்களோ, எத்தனை ஆட்சியாளர்கள் இருக்கிறார்களோ, ஒட்டுமொத்தமான ஆட்சியாளர்களுடைய உள்ளமும் உள்ளங்களும் என்னுடைய ஒரு கைப்பிடியில் இருக்கிறது. அல்லாஹ் சொல்கிறார், ஒரு கைப்பிடியில் இருக்கிறது. சொல்லிவிட்டால் சொல்கிறான், எனக்கு வழிபடுவார்களோ, இஸ்லாத்தை பின்பற்றுவார்களோ, சுன்னத்தை கடைபிடிப்பார்களோ, அவர்களுடைய இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை மாற்றுவேன் என்று ரப்பு சொல்லவில்லை. வேறொரு ஆட்சியாளரை கொண்டு வந்து வைப்பேன் என்றால் நான் சொல்லவில்லை. ஹவ்வல்து குலூப முலூகிஹிம் அலைஹிம் பிர்ரஹ்மத்தி வர்ரஹ்மா, இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களை வைத்து அவர்களுடைய உள்ளத்தில் இரக்கத்தையும் பாசத்தையும் நேசத்தையும், ரஹ்மா என்று சொன்னால் பரிதாப தன்மையையும் நான் போடுவேன். நீ ஆட்சியாளர்களை மாற்றுவேன் என்று சொல்லவில்லை, இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுடைய உள்ளத்தில் நான் நிறக்கத்தை போடுவேன். எப்ப சமூகம் எனக்கு மாற்றம் செய்வார்களோ, இஸ்லாத்துக்கு மாற்றம் செய்வார்களோ, கேவலமாக கருதுவார்களோ, இழிவாக நினைப்பார்களோ, அல்லாஹ் சொல்கிறான், இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களுடைய உள்ளத்தில் கோபத்தையும் சத்தா ஒன் நிக்குமா, நிக்குமா என்று சொன்னால் பழிக்கு பழி வாங்குகின்ற உணர்வு, எங்களுடைய பாசையில் சொல்வதாக இருந்தால் துவேஷம் குரோதம் விரோதத்தை நான் போடுவேன் என்று அல்லாஹ் சொல்கிறார். அனைவர்களையும் அல்லாஹ் பாதுகாப்பான. கண்ணியமானவர்களே, ஆட்சிக்கு சொந்தக்காரன் அது அல்ல. அது உலகத்தில் எந்த கொம்பனுடைய கரத்திலும் அல்ல கொடுத்தது கிடையாது. அந்த ஆட்சியில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சக்தியை இந்த உலகத்தில் அல்ல வைத்திருக்கிறான் என்று சொன்னால் அது தீனுல் இஸ்லாத்துக்கு மாத்திரம்தான். தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறாங்க, எனவே நீங்கள் ஆட்சியாளர்களை ஏசி பேசுவதில் அர்த்தம் இல்லை, நீங்கள் அரசியல்வாதிகளை திட்டுவதில் பிரயோஜனம் இல்லை, அரசாங்கத்தை ஏசுவதில் அர்த்தம் இல்லை. மாற்றமாக நீங்கள் செய்யக்கூடிய பாவங்களுக்கு தௌபா செய்யுங்கள், ரப்பின் பக்கம் மீளுங்கள், குர்ஆன் ஹதீஸின் பக்கம் வாருங்கள், அல்லாஹ்வின் பக்கம் திரும்புங்கள். கை அப்பியக்கும் முழுக்கும் அல்லா சொல்கிறான், உங்களோட அரசியல்வாதிகளை நான் பார்த்துக் கொள்றேன், உங்களோட ஆட்சியாளர்களை நான் பார்த்துக் கொள்கிறேன், அதை மாற்ற வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இல்லை. அரசியலை மாற்ற சக்தி உங்களுக்கு இல்ல, ஆட்சியாளர்களை மாற்ற பொறுப்பு உங்களுக்கு இல்ல. நீங்கள் செய்ய வேண்டிய வேலை உங்களோட வாழ்க்கைய மாத்துங்க, குர்ஆனைடுங்க, சொந்த வாழ்க்கைய மாத்துங்க, குடும்ப வாழ்க்கைய மாத்துங்க, வீட்டை மாத்துங்க. பெண்களுக்கு வீடுகளை மஸ்ஜிதாக்கி கொடுங்கள், பள்ளிகளை ஆண்கள் மஸ்ஜிதாக்கி கொள்ளுங்கள், ஐந்து நேரம் சொல்லான தொழுகையை இமாம் ஜமாத்தோடு தொழுங்கள். கண்ணியமானவர்களே, இதற்கு முன்னால் இந்த மிம்பரில் நான் தொழுகையை பற்றி பேசியிருக்கிறேன். அதில் ஒரு விடயத்தை ஞாபகப்படுத்திருக்கிறேன், தொழுகை இல்லாதவன், தொழுகை இல்லாதவன் இஸ்லாத்துடைய பார்வையில் நாயை விட கேவலமானவன். நாய்க்கு கொடுத்த அந்தத்தை கூட அல்லாஹ் தொழாதவனுக்கு கொடுக்கல, அவ்வளவு கேவலமானவன். அவனுக்கு இஸ்லாத்திலே பங்கில்ல, போ இஸ்லாத்திலே பங்கில்ல. என்ன சொல்கிறது, ஏழு வயதாயினால் தொழப்பழக்கங்கள், பத்து வயதாகினால் தொழவில்லையா அடித்து தொழவைகள், பதினைந்து வயதாகினால் பருவ வயதை எட்டிவிட்டால் பாலிதாகிவிட்டால் அவனை கூப்பிட வேண்டும், நீ தொழ வேண்டும், எனக்கு தொழ முடியாது, தொழுகை என்று இல்லை என்று சொன்னான் என்றால் அவனுக்கு அடித்ததல்ல, அவனை படுகொலை செய்ய வேண்டும். அது மாத்திரமா, தப்பி தவறியாவது சரி, அவனை முஸ்லீம்களுடைய மையவாடியில் கூட அடக்கம் செய்ய அனுமதி கிடையாது. மையவாடியில் கூட அவனுக்கு இடம் கிடையாது என்று சொன்னால், அனுமதி இல்லாது என்று சொன்னால், கண்ணியமானவர்களே, உள்ளத்தில் ஒவ்வொருத்தரும் கை வைத்து சிந்தித்து பாருங்கள். எங்களுடைய அமல்களுடைய விஷயத்தில் தொழுகையுடைய ஹாலா, இதனால் என்னமோ தெரியாது, இதனால் என்னமோ தெரியாது. ஏன் இதை சொல்கிறேன் என்றால், ஒரு நுட்பாவுக்காக வேண்டித்தான், ஒரு நுட்பத்துக்காக வேண்டித்தான், இன்றைக்கு முஸ்லீம்கள் நாயை கவனிப்பது போன்று கவனிக்கப்படுகிறார்கள். இதனுடைய ரிசல்ட்டோ தெரியாது. ஏன், யாரு நாயை கண்டால் கல்லை புறக்குவது வாஸ்தவம். யாராக இருந்தாலும் எங்களுடைய தன்மை என்னன்னா, கல்லு கிடைக்காவிட்டாலும் சைக்கிளையாவது சரி செய்வோம். உள்ளத்தில் கை வைத்து சிந்தித்து பாருங்கள், இது நடக்கிறதா இல்லையா, இது உண்மை. இமாம் சொல்ற உலகத்தில் தொழுகை 10%, 90% பள்ளிக்கு வெளியே, 90% பள்ளிக்கு வெளியே இருந்தும் அந்த 10% சில்லறை சில்லறை மசாலாக்காக வேண்டி பிரிந்து கூறு கூடாத பள்ளி வயதுக்குள்ளே சண்டை பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதோ என்னமோ தெரியாது, இன்று முழு உலகமும் முஸ்லிம்களுக்கு நாய்க்கு கல்லடிப்பது போன்ற நிலைமை மாறிவிட்டது. கண்டவன் கண்டவன் எல்லாம் கல்லை தூக்குகிறான், கண்டவன் கண்டவன் எல்லாம் ஆயுதத்தை தூக்குகிறான் முஸ்லிம்களுக்கு எதிராக. காரணம், கண்ணியமானவர்களே, இது போன்ற விடயங்களில் கை வைப்பதுதான். எனவே நான் நல்லா சொல்கிறேன், நீங்கள் ஏசுறதல்ல, ஆட்சியை மாற்றணும் என்று பேசுவதல்ல, விதண்டாவாதம் பேசுவதல்ல, அவன் வந்தா நல்லம், இவன் வந்தா நல்லம் அல்ல. இது அல்லாஹ்வுக்கு பிடிக்காத வார்த்தை. அந்த கட்சி இந்த கட்சி அல்ல, எந்த கட்சி வாங்குவதில் மாற்றம் கிடையாது. கண்ணியமானவர்களே, யூசுப் கல்லாவி மாத்திரம் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். யூசுப் கர்லாவி உலக உலமாக்கல் ஒன்றியத்தின் தலைவர் தாமத் பரக்காத் உயிரோடு இருக்கிறார். உலக உலமாக்கல் ஒன்றியத்தின் தலைவர் அமெரிக்காவில் இந்த ரெண்டு இருக்கக்கூடிய ஜனாதிபதிக்கு, ரெண்டு ஜனாதிபதிக்கு முன்னால் இருந்தவர், அவருடைய ஆட்சி பிறந்தது, இன்னொருத்தர் வந்தார். இப்ப அவரிடத்தில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டது, தலைமை பீடம் மாறிவிட்டது, தலைமை பீடம் மாறிவிட்டது, தலையெழுத்து மாறுமா, தலைமை பீடம் மாறிவிட்டது, தலையெழுத்து மாறுமா, முஸ்லீம்களுக்கு சாதகமான நிலைமை உலகத்தில் உருவாகுமா, முஸ்லீம்கள் தலை நிமிர்ந்து வாழ முடியுமா, முஸ்லீம்களுடைய பெண்களுடைய மானத்தை பாதுகாக்க முடியுமா என்ற ஒரு கேள்வியை கேட்டார். அந்த கட்டத்தில் இமாம் அவர்கள் சொன்னார்கள், சிரித்துவிட்டு சொன்னார்களாம், ஒரு கோயின் எடுங்க, ₹1 என்று வைத்துக் கொள்ளுங்கள், அதை டொஸ் போடுங்கள், டொஸ் போடுங்கள், எதை கேட்பீர்கள், தலை அல்லது பூ, ஒன்று தலையை கேட்பீர்கள் அல்லது பூவை கேட்பீர்கள், தலை மாறும், ஆள் மாறும், கட்சி மாறும், ஆட்சி மாறும், ஆனால் ₹1 கொண்டார். அந்த டொஸ் போடுவதன் மூலமாக ஒரு ரூபா கோயின் 2 ரூபாயாக மாறப்போவது கிடையாது, 5 ரூபா 10 ரூபாயாக மாறாது. இமாம் மகதி வரைக்கும் இதுதான் நிலைமை. தலை மாறும், ஆட்சி மாறும், கட்சி மாறும், அதுல மாற்றம் கிடையாது, அதுல கிடையாது. எனவே அல்லாஹ் சொல்கிறான், அதுல நீங்கள் கையளிக்க வேண்டிய எந்த அருகதையும் உங்களுக்கு கிடையாது. அது என்னுடைய சக்தி, அது என்னுடைய வேலை, ஆட்சியாளர்கள் என்னுடைய கரத்தில். நீங்கள் செய்ய வேண்டியது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுங்கள், தக்வாவை கடைபிடியுங்கள், இறை நேசத்தை இறை அச்சத்தை கை கொள்ளுங்கள், வீட்டு சூழலை மாற்றுங்கள். உங்களுடைய ஆட்சியாளர்களை நான் மாற்றி காட்டுகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். எனவே கண்ணியமானவர்களே, இதுக்காக வேண்டி சண்டை பிடிப்பதில் அர்த்தம் இல்லை, இதுக்காக வேண்டி வாக்குவாதம் பேசுவதில் அர்த்தம் இல்லை. அது நடப்பதன் மூலமாக கிடைக்கக்கூடிய உதவி கூட இல்லாமல் போகுது. சண்டனை சச்சரவுகள் மூலமாக அல்லாஹ்வுடைய உதவி தடைபடுகிறது. இதுக்கெல்லாம் காரணம் என்ன? அசலான ஈமான் இல்லாத தன்மை, ஆட்சிக்கு பொறுப்பாளன் அல்லாஹ் என்ற நம்பிக்கை இல்லாத தன்மை. அப்படி ஒன்று இருக்கும் என்றா எங்களுடைய வேலை என்னவாக இருக்கும்? சகஜத்துடைய நேரத்தில் தண்ணீர் சிந்துவது. பார்க்கலையா மாற்றத்தை? எத்தனை கண்கள் கண்ணீர் சிந்தின, எத்தனை மக்கள் நோம்பு பிடித்தார்கள், எத்தனை பள்ளி வாயில்கள் குனு தூரப்பட்டது, எத்தனை மக்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டது. அல்ல மாற்றத்தை தரவில்லையா, விமோசனத்தை தரவில்லையா? எனவே கண்ணியமானவர்களே, அன்றைக்கு மாத்திரமல்ல கியாமத்து வரைக்கும் இதுதான் அல்லாஹ்வுடைய சுன்னத். எப்ப நாம் எங்களுடைய வாழ்க்கையை அல்லாஹ்வின் பக்கம் திருப்புவோமோ அனைத்து உலகத்தையும் அல்லாஹ் எங்களின் பக்கம் திருப்புவார். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதை உணர்ந்து இந்த ஈமானை விளங்கி உள்ளத்தில் இறக்கி மனித புனிதர்களாக சுமூகமாக நிம்மதியாக சந்தோஷமாக இந்த காலகட்டத்தை கடத்தக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்கள் அனைவர்களுக்கும் நசீபாக்குவானாக. எங்களுடைய பாவங்களை மன்னித்தருவாயாக, எங்களுடைய குற்றம் குறைகளை மன்னித்தருவாயாக, எங்களை பெற்று வளர்த்து இந்த நிலைமைக்கு உருவாக்கி ஆளாக்கி வளர்த்து எங்களுடைய பெற்றோர்களுடைய வாழ்க்கையில வளர்க்க செய்வாயாக. அவருடைய நோய் நம்பர்களை நீ லேசாக்கிடுவாயாக. எங்களுடைய பெற்றோர்களை யார் யாரெல்லாம் மண்ணறையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ ஆயினே அவருடைய மண்ணறைகளை எல்லாம் நீ பொன்னறைகளாக மாற்றிடுவாயாக. அவருடைய பாவங்களை மன்னித்தருவாயாக. அவருடைய கபர்களை சுவர்த்த பூங்காவனமாக ஆக்கிடுவாயாக. அவர்களை சுவனமாக்கியவருடைய பட்டியல சேர்த்திடுவாயாக. யாரும் எங்களுக்கு அமானுமாக தந்திருக்கக்கூடிய எங்கள் மனித மக்களுடைய வாழ்க்கையில வர்க்க செய்யலா, மாற்றக்கூடிய பற்ற கொடுத்துடியாளா, தீனுடைய விளக்கத்தை கொடுத்துடியாளா, நல்ல பண்பாட்டை கொடுத்துடியாளா, இன்னுடைய அச்சத்தை கொடுத்துடியாளா, அதுக்கேற்றமாக எங்களுடைய பிள்ளை குழந்தைகளையும் வளர்த்து ஆளாக்கக்கூடிய பக்குவத்தையும் பாக்கியத்தையும் சௌக்கியத்தையும் எங்களுடைய பெண் மக்களுக்கு கொடுத்துடுவாயாக நாயனே. அதே போன்று எங்களுடைய பிள்ளைகளையும் பாதுகாத்துடியாளா, கெட்ட கொள்கைகள் மோசமான தன்மைகள் கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து கெட்டு போவதை விட்டு பாதுகாத்துடியாளா, சாலிகான முறையில தக்குவாவோட வளர்த்து ஆளாக்கக்கூடிய பாக்கியத்தையும் தோப்பிக்கையும் பெற்றோர்களாக எங்களுக்கு நசீபா செல்வாயாக. யாழ்லா யாழ்லா ரப்பே ரஹ்மான் யாழ்லா, ஒரு பயங்கரமான சோதனையான கட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் யாழ்லா. இந்த கட்டத்தில் நாம் எப்படி நடக்க வேண்டும் என்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாயனே. அந்த தெளிவை எங்களுக்கு தந்துடுவாயாக யாழ்லா, அந்த உணர்வை எங்களுக்கு தந்துடுவாயாக யாழ்லா. உனக்கு பொருத்தமான முறையில் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றி எங்களுக்கு சாதகமான ஒரு ஆட்சி உருவாக்கி தந்தது நாயனே. யாழ்லா ரப்பே ரஹ்மான் யாழ்லா, நாங்கள் எதிர்த்து பேசுவதில் மாற்றம் இல்லை யாழ்லா, நாம் எதிர்த்து வாக்களிப்பது மாற்றம் இல்லை யாழ்லா, நாம் உன்னின் பக்கம் திரும்புவதுதான் நீ மாற்றத்தை சத்தியமாக வைத்திருக்கிறாய் நாயனே. அந்த தெளிவை உள்ளத்துக்கு தாயா அல்லாஹ் எங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து நாயனே. நாங்கள் இந்த உலகத்தில் இந்த மண்ணில் மனித புனிதர்களாக மாறுவதன் மூலமாக எங்களுக்கு வரக்கூடிய ஆட்சியாளர்களை நல்லவர்களாக ஆக்கி தாயா அல்லாஹ், எங்களுக்கு கெடுதி செய்தவர்களை விட்டு பாதுகாக்கிறியாள்லா, சுவேசம் உள்ளவர்களை வராமல் பாதுகாக்கிறியாள்லா, நல்ல மக்களை ஆட்சியாளர்களாக தந்திரியாள்லா, எங்களுக்கு சாதகமான மக்களை ஆட்சியாளர்களாக தந்திரு நாயனே. கடைசி முடிவை தூய கலிமானா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவோட இந்த உலகத்தை விட்டும் பிரிந்து உன்னுடைய சந்திதானத்துக்கு வந்து சேரக்கூடிய நல்ல பாக்கியத்தை மட்டும் எங்கள் பரம்பரைக்கே நீ நசீபாக்கிடுவாயாக. துவாக்களை ஏற்றுக்கொள்வாயாக. வாக்குவான